அனுராதபுரத்தை ஆதரவைத்த கரிய புலிகள்.
பேச காற்றே ஒரு நிமிடம் விழித்தேடி பாரு, ஒரு நிமிடம் எங்கே எங்கே காணலையே, சென்ற கண்ணின் மணிகள் திரும்பலையே. அனுராதபுரம் மீதில் இடி முழங்க அந்த வானூர்தி வகையெல்லாம் உடல் முருங்க, புரியாத புதிராக முகம் சிரிக்க, கரும்புலியாக போனாரே பாகை எரிக்க.
விடிசாமம் 1:30 மணி. அந்த அனுராதபுர வான்படைத்தளம் ஆழ்ந்த உறக்கத்தில் இருந்தது. நடக்கப் போவதை அறிந்திராத அந்த தளம் சஞ்சலம் இல்லாமல் தூங்கிக் கொண்டிருந்தது. தனது பாதுகாப்பில் அத்தனை நம்பிக்கையும் இருமாப்பும் அதற்கு. ஆனால் சிறிது நேரத்தில் ஒரு பெரும் பூகம்பத்தை மூட்டப் போகும் அந்த கரும்புலி வீரர்கள் தங்களை களத்தில் இருந்தபடி வழிநடத்தப் போகும் அணித்தலைவர் நிலங்கோவின் கையசப்பிற்காக காத்திருந்தார்கள். இளங்கோ நிலைமையை அவதானிக்கின்றான். தனக்கு சாதகமான நேரம் வரும் வரை காத்திருந்தான். அந்த நேரமும் வந்தது. அவன் கரும்புலி வீரர்களை தன் அருகாக அழைத்துக் கொண்டான். இறுதி திட்டத்தை தெளிவாக அவர்களுக்கு விளங்கப்படுத்தினான். எங்கள்கிட்ட இருக்கிற ஆயுதம் எல்லாம் எதிரி இந்த இலக்குகளை அழிக்கிற ஆயுதங்கள். நாங்கள் வடிவா நிதானமா சண்டை பிடிப்போம். நாங்கள் இப்ப உள்ளுக்க போறோம், சண்டை பிடிக்கிறோம், எதிரி இந்த விமானங்களை உடைக்கிறோம். விடுதலை புலிகளண்டா ஆரன்றத சிங்கள படையலுக்கு காட்டுவோம். இளங்கோவின் குரல் உறுதியாய் ஒலித்தது. பீமண்ணே, என்ன எதிர்க்கு வந்தாலும் நீங்கள் M24 நிற்கிற இடத்துக்கு வேகமாக போங்கோ. கெளியொண்டையும் எலும்ப விடாம அடிச்சு நொறுக்குவோம். அப்ப நாங்கள் வெளிக்கிடுவோம். இளங்கோவின் அனுமதி கிடைத்ததும் எல்லோரும் தங்கள் ஆயுதங்களை இயக்க நிலைக்கு தயார்படுத்தியபடி உற்சாகமாக நகரத் தொடங்கினார்கள்.
அள்ளி தின்ற ஆனா எழுதிய அன்னை மண்ணை கடக்கிறோம், அந்நிய சேனை கோட்டை இருக்கும் அனுராதபுரத்திற்கு நடக்கிறோம். அள்ளி தின்ற ஆனா எழுதிய அன்னை மண்ணை கடக்கிறோம், அந்நிய சேனை கோட்டை இருக்கும் அனுராதபுரத்திற்கு நடக்கிறோம். உடல் பட்ட கஷ்டங்கள் உங்களை நினைக்கையிலே தலைவா, உடல் பட்ட கஷ்டங்கள் உங்களை நினைக்கையிலே ஓடி போகுதே தலைவா. உடல் அது வேடித்து பகை வளம் எரித்து, உடல் அது வேடித்து பகை வளம் எரித்து வெற்றிகள் அனுப்புவோம் தலைவா, வெற்றிகள் அனுப்புவோம் தலைவா.
இந்த நாளுக்காக அவர்கள் எத்தனை வருடங்கள் காத்திருந்தார்கள், எத்தனை கடின பயிற்சிக்குள் மூழ்கியிருந்தார்கள். எல்லாமே இந்த நாளுக்காகத்தான். சின்ன பிசகென்றாலும் எல்லாமுமே தலைகீழாக மாறிவிடும். அதனால் பயிற்சி கடுமையாக இருந்தது. யாரும் அசைந்து கொடுக்கவில்லை. பயிற்சிகளால் உடல் களைப்படையும். ஆனால் அவர்கள் சோர்ந்ததே இல்லை. அவர்களின் எண்ணமெல்லாம் இலக்கு பற்றியதாக இருந்தது. பயிற்சி தளத்தில் பயிற்சி ஆசிரியரின் சொல்லை அவர்கள் என்றுமே தட்டி கழித்ததில்லை. பயிற்சி சிறிது கடுமையாக இருந்தால் தங்குமிடத்தில் ஆசிரியரை அன்பாக கிண்டலடிப்பார்கள். அங்கு சிறுப்புலிகள் எழும், கைகள் ஆயுதங்களை துப்புரவு செய்து கொண்டிருக்கும். இப்படி கழிந்தன அந்த நாட்கள். அமைதியான அந்த இரவில் வண்டுகளின் ரீங்காரம் ஒலிகளும் சில பறவைகளின் வாய்களில் இருந்து எழுந்த இடைவிட்ட ஓசைகளும் அந்த விமான தளத்தை சூழ கேட்டுக்கொண்டிருந்தன. இந்த அமைதியை குலைக்காதவாறு அவர்கள் அந்த படைத்தளத்தின் தடை வேலியை நோக்கி நகர்ந்து கொண்டிருந்தார்கள். ஒவ்வொரு கரும்புலி வீரனும் தான் தாக்குதல் நடாத்தும் விதத்தை மனதில் ஒத்திகை பார்த்து கொண்டிருந்தார். அப்போது தலைவர் அவர்கள் இறுதியாக சொல்லிவிட்ட வரிகள் ஞாபகத்துக்கு வந்தன. நீங்கள் 21 பேரும் போறியல், நிச்சயம் நிறைய சாதிப்பீங்கள். எங்களாலையும் செய்ய முடியும் என்றத உலகத்துக்கு நாங்கள் எடுத்து காட்டுவோம். உங்களோட பேரை நாங்கள் சொல்ல தேவையில்லை, இந்த உலகம் கட்டாயம் உங்களோட பேரை உச்சரிக்கும். தலைவரின் உணர்வை அவர்கள் நன்கு புரிந்தார்கள். தலைவருடன் கூடவிருந்து வாழ்ந்தவர்கள். அவரின் ஒவ்வொரு அசைவினதும் அர்த்தத்தை தெளிவாக புரிந்து வைத்திருந்த அந்த வீரர்கள் தலைவரை பார்த்து தாங்கள் சாதிப்போம் என்ற உறுதிமொழியை முகத்தில் பூத்த புன்னகை மூலம் காட்டினார்கள். அந்த இடத்தில் அண்ணன் தேசிய கொடியை கொண்டு போட்டுமே என இளம்புலி கேட்டான். நீங்கள் கொண்டு போகலாம், அதுக்கு தடை இல்லை. ஏனென்றா இது முற்றுமுழுதான இராணுவ தடம். நீங்கள் உங்களோட உச்ச வீரத்தை காட்டுங்கோ. ஆனால் யாரும் அதிகாரிகள் என்ற பிள்ளைகள் சில நேரம் அங்கே நிற்கக்கூடும். தாக்குதல் நடத்தக்குள்ள அவைகளை பத்திரமா அகற்றி அவைகளுக்கு ஒன்றும் நடக்காம பார்த்து கொள்ளுங்கோ. தலைவரின் கவனம் அவர்களுக்கு புரிந்தது. உண்மையில் சிங்கள படைகளைப் போல் புனந்தினி கழுகுகளாக அவர்கள் செல்லவில்லை. அவர்களின் ஒரே மூச்சு சுதந்திரமான எங்கள் தேசம்தான். அதற்காகத்தான் இவர்கள் வெடிச்சுமந்து போனார்கள். இந்த கரும்புலி அணிக்குள் 3 பெண் கரும்புலிகளும் இருந்தார்கள். அவர்களில் அறிவு மலர் என்ற பெண் கரும்புலி மிகவும் இரக்க சுபாவமுடையவள். பயிற்சி நாட்களில் இவளின் தங்ககத்தில் ஒரு நாள் தலைக்கு அணியும் சீருடை தொப்பிக்குள் எலிக்குஞ்சுகள் கீச்சிட்டுக் கொண்டிருந்தன. எலிக்குஞ்சுகளை இவர்கள் கண்டுவிட்டதால் அச்சமடைந்த தாயெலி அங்குமிங்கும் ஓடியபடி இருந்தது. கூட இருந்தவர்கள் அதை வெளியில் விடுவோம் என ஆலோசனை சொன்னார்கள். ஆனால் அவள் மறந்துவிட்டாள். அதை இருந்த இடத்திலேயே வைத்து விட்டாள். தாயெலி அதை ஒவ்வொன்றாக வாயில் கவ்வி இன்னொரு இடத்துக்கு கொண்டு சென்றது. கடைசி எலிக்குஞ்சை தாயெலி காவி செல்லும் வரை அவள் பாவல் இருந்தாள். இத்தனை மென்மையான உள்ளங்களிலிருந்தும் எதிரிகளை அழிக்க வேண்டுமென்ற மன வலிமை பிறக்கின்றதென்றால் சிங்கள தேசம் இத்தகைய கொடுமைகளை எங்கள் மீது புரிந்திருக்கின்றது. நேரம் விடிகாலை 3 மணி. அமைதியாயிருந்த அந்த தளத்தில் தங்களுக்கு சாதகமான இடத்தில் தடையை அகற்றுவதற்காக தடை வேலியை கரும்புலிகள் அணி நெருங்குகின்றது. கரும்புலி வீரர்கள் சிலர் தங்கள் சீருடையில் இருந்த பைகளை தட்டி பார்க்கிறார்கள். இவர்கள் வன்னி தளத்திலிருந்து புறப்படுவதற்கு முதல் நாள் இரவு நடவடிக்கைக்கான தளபதியை அவசர அவசரமாக அழைத்த தலைவர் வெடியல் வெளிக்கிட்டாங்களா என்று கேட்டார். இல்லை அண்ணே, இனித்தான். அப்படின்றா அவங்கள்ட்ட சொல்லுங்கோ. கடைசியா முகாமுக்குள்ள இறங்கிக்கையும் பொக்கெட்டில் சாக்லேட்டுகளை கொண்டு போக சொல்லுங்கோ. இவங்கள் கடைசி நேரம் விட்டுட்டு போவாங்க, நீண்ட நேரம் சண்டை பிடிச்சா கள்ளச்சிடுவாங்க. ஆனபடியா மறக்காம கொண்டு போக சொல்லுங்கோ. அந்த வீரர்கள் புறப்பட்ட கணம் முதல் தலைவர் அந்த வீரர்கள் பற்றியே சிந்தித்துக் கொண்டிருந்தார். பெரும் இலட்சிய நெருப்பை சுமந்து செல்லும் அந்த வீரர்கள் உச்சமான சாதனை புரிந்துதான் இந்த மண்ணில் வரலாறாக வேண்டுமென அவர் துடித்துக் கொண்டிருந்தார். அதை நன்கு புரிந்த வீரர்கள் இங்கே சாதிக்கும் களத்தை நெருங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அனுராதபுர வான்படை தளத்தை சூழ கோயில் திருவிழாவுள் வெளிச்சம் போடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த வெளிச்சத்தில் மிகவும் அமைதியாக எழிலின்பனும் பன்சீலனும் தடையை நெருங்குகின்றார்கள். வேகமாக தங்களிடமிருந்த கம்பி வெட்டும் கருவியால் தடையை வெட்டத் தொடங்குகிறார்கள். அதிலிருந்து 15 மீட்டரில் இளங்கோ நிலையெடுத்திருந்து அணிக்கான கட்டளையை பிறப்பித்துக் கொண்டிருந்தார். அன்புக்கதிரும் புரட்சியும் தடையகற்றும் பகுதிக்கு அண்மையாக இருந்த காப்பிரனை நோக்கி தங்கள் இரவு பார்வை சாதனம் பொருத்தப்பட்ட ஆயுதத்தால் குறிபார்த்தபடி இருந்தார்கள். அவர்களின் குறிகாட்டிக்குள்ளால் அந்த காவலரனில் இருந்த விமானப்படை சிப்பாயின் முகம் தெரிந்தது. ஆனால் அவன் இவர்களை பார்க்க மனமில்லாதவன் போல் எங்கோ பார்த்து கொண்டிருந்தான். அவனுக்கு தெரியாமல் இங்கே அதிவேகமாய் தடை வெட்டப்பட்டுக் கொண்டிருந்தது. வான்படை தளத்தின் பாதுகாப்பு கருதி எதிரி அதிக தடைகளை ஏற்படுத்தியிருந்தார். கம்பி வேலை வேலி, பட்டுக்கம்பி வேலி, முச்சுருள், பன்னிவடிகள் என ஏராளமான தடைகள். தாங்கள் தளத்தில் பயிற்சி செய்தபடி பயிற்சியை விடவும் வேகமாக தடையை அகற்றிக் கொண்டிருந்தார்கள். தடையில் மின்பாய்ச்சல் இருக்கின்றதா இல்லையா என்பதையும் உறுதிப்படுத்திக் கொண்டார்கள். குறுகிய நேரத்தில் தடை அகற்றப்படுகின்றது. தடை அகற்றப்பட்டதற்கான பைகியை இளங்கோவிற்கு வழங்க திறக்கப்பட்ட பாதைக்குள்ளால் அணிகள் வேகமாக உள்நுழைகின்றன. இப்போது அவர்கள் சாதிப்பது உறுதியாகிற்று. எல்லோர் முகங்களிலும் மகிழ்ச்சி பிரகாசம், தங்கள் நீண்ட கனவு நிறைவேறப் போவதற்கான ஆனந்த பூரிப்பு. இளங்கோ கட்டளை மையத்துடன் தொடர்பெடுக்கின்றான். நாங்கள் இறங்க போறோம், இப்ப தொடர்பிருக்காது. விமான தளத்தின் மையத்துக்கு போன பிறகுதான் தொடர்படுப்பேன். இளங்கோ நிலைமையை சொல்லிவிட்டு அணியுடன் உள் நுழைகின்றான். நடப்பதை சற்றும் புரியாத விமானப்படை தளம் அமைதியாகவே கிடந்தது. அன்று இரவு பயிற்சி விமானமும் பீச் பிரவெட்டும் வந்து இறங்கியதாக மிகவும் மகிழ்ச்சியோடு கட்டளை கூடத்துக்கு தெரியப்படுத்தினார்கள். நடக்கப் போவதை அறியாத அந்த விமானம் எரிபொருள் தாங்கி முழுவதும் எரிபொருள் தாங்கியபடி பற்றி எரிவதற்கு தயாராயிருந்தது. உள்நுழைந்த அணி அங்கிருந்த கிரவல் மண்புட்டியை தாண்டும் போதுதான் காவலில் இருந்த சிப்பாய் முகாமில் மனித உருவங்களை பார்த்து திகைத்து நின்றான். பயப்பீதியில் டேடோ என்று அவன் கத்தத் தொடங்கினான். சுமார் 2 நிமிடங்கள் வரை எதிரி சிப்பாய் கத்தித் துளைத்தான். அத்தோடு அங்கு நிலவிய நிசப்தத்துக்கு முற்றுப்புள்ளி கிடைத்தது. சுபேசனின் லோ முழங்கியது. காவலரனில் பட்டு பெரும் மோசியோடு அது வெடித்து சிதறியது. கரும்புலிகளின் தீர சாகசம் சிங்களத்தின் ஓட்டையான அனுராதபுரத்தில் தொடங்கியது. எதிரி நிலைகளை தகர்த்தபடி வேகமாக அணிகள் உள் நுழைகின்றன. இளங்கோ வேகமான முறையில் கட்டைகளை புறப்பிக்க கரும்புலி வீரர்கள் தங்கள் இலக்குகளை நோக்கி தங்கள் உடலில் சுமந்த நவீனகரமான வெடிபொருட்களோடும் ஆயுதங்களோடும் ஓடிக்கொண்டிருந்தார்கள். சமநேரத்தில் வன்னியில் விடுதலை புலிகளின் வான்படை தளத்தில் அச்சமென்றால் எதுவென்று தெரியாத எப்போதும் எதிர்க்கும் துணிந்த வானொடிகள் தங்கள் இலகு ரக விமானத்தில் ஏறி அன்வாதபுர வான்படை தளத்தை நோக்கி நகர்ந்தார்கள். வீமன் தனது அணியை அழைத்துக் கொண்டு MI-24 ரக உலங்கு வானூர்தி தரப்பிடம் நோக்கி முன்னேறினான். இளங்கோ மற்ற அணியை அழைத்துக் கொண்டு பிரதான விமான தெரிப்பு கொட்டத்தையை நோக்கி முன்னான். இளங்கோ தானும் சண்டையிட்டபடி அணியை வழிநடத்தினான். எந்தவித பதட்டமும் இல்லாமல் மிகவும் தெளிவான முறையில் இளங்கோவின் குரல் ஒலித்துக் கொண்டிருந்தது. தண்டு என்றால் சோளம் பொறி சுவைப்பது போன்ற உணர்வு அவனுக்கு. பதட்டம் என்றால் என்னவென்று இளங்கோ புத்தகத்தில் படித்தறிய வேண்டும். அனுபவத்தில் அதை பற்றி அவனுக்கு தெரிந்திருக்க நியாயமில்லை. எத்தனை சண்டை களங்களில் எதிரியை பந்தாடியவன். வன்னியில் நடந்த புகழ்பெற்ற சமர்களில் எல்லாம் அவனின் துப்பாக்கி முழங்கியிருக்கிறது. ஓயாவிதைகள் 3 நடவடிக்கையில் ஜேசி குரு படையை விரட்டியடித்த பெரும் சமரில், ஒட்டுஸ்டானில் இருந்த கடகடா பாலத்தை சிங்கள படைகளிலிருந்து மீட்பதற்காக எதிரிப்படை மீது அதிரடியாய் புகுந்து எதிரிகளை மண்ணில் புரள வைத்து கடகடா பாலத்தை எல்லோரும் வியக்கும்படி கைப்பற்றியவன் இந்த இளங்கோ. இத்தாவில் சமர்க்களத்தில் பெண் போராளிகளின் நேகளை உடர்த்து உள்நுழைந்த கவசப்படை கவச வாகனங்கள் மீது துணிகர தாக்குதலை மேற்கொண்டு ஒரு பவல் கவச வாகனத்தை மடக்கி பிடித்து அதிலிருந்து எதிரி மீது தாக்குதலை தொடுத்து மின்னல் வேகத்தில் அந்த பவல் கவச வாகனத்தில் பாய்ந்து ஏறி அதில் பூட்டியிருந்த 50 கலிபர் துப்பாக்கியை கைப்பற்றி அதிலிருந்தபடி எதிரியை தாக்கி பெறும் சாகசம் நிகழ்த்திய இளங்கோ இந்த களத்தில் அசைந்து கொடுப்பான். அனுராதபுர படைத்தளம் ஒவ்வொரு நொடிப்பொழுதிலும் அதிர்ந்து கொண்டிருந்தது. பெரும் இருமாப்போடு நீண்ட தடைகளையும் மண் அணைகளையும் காவல் நிலைகளையும் அமைத்துவிட்டு முடிந்தால் புலிகள் புகுந்து பார்க்கட்டும் என்ற எதிரிகளுக்கு முடிந்தால் தடுத்து பார்க்கட்டும் என்ற சவாலோடு கரும்புலிகள் விமானங்களை நோக்கி ஓடினார்கள். இந்த விமானங்கள் மீது எத்தனை கோபம் அவர்களுக்கு இருந்தது. எங்கள் தாய் நிலத்தில் எங்கள் பிஞ்சு குழந்தைகள் தசை துண்டுகளாய் சிதறவும் எங்கள் தாய்க்குலம் ஒவ்வொன்று கதறி அழுவதற்கும் தினம் தினம் சாவின் வாடையே எங்கள் தாய் நிலத்தின் வாசல்களில் வீசுவதற்கும் கொடிய எதிரிக்கு உதவுவது இந்த விமானங்கள் தானே. இந்த விமானங்களை அழிப்பதால் சிதைய போவது விமானங்கள் மட்டுமல்ல, திங்கள அரசினதும் அதன் படையினதும் ஆக்கிரமிப்பு ஆசை நிறைந்த போர்வரிக்கனவுதான். சண்டை தொடங்கி கொஞ்ச நேரத்திற்குள் விமான தளத்தில் நின்ற விமானங்கள் பெருமோசையோடு வெடித்து சிதறி எரிந்து கொண்டிருந்தன. தங்களை காக்க முடியாத ஆற்றாமையோடு கரும்புலி வீரர்களுக்கு கட்டுப்பட்டு அவை கவனமாக சொன்னதை செய்யும் கிளிப்பிள்ளை போல எரிந்து கொண்டிருந்தன. அந்த விமானங்களை பாதுகாக்க வேண்டியவர்கள் எங்கள் தேசத்து புயல்களின் வீச்சில் அகப்பட்டு செத்து விழுந்தார்கள். எஞ்சியோர் அந்த களத்தை விட்டோடி தப்பினார்கள். அந்த விமான படைத்தளத்தின் ஓடுபாதையின் இடதுபுறமாக நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த M24 ரக உலங்கு வானூர்தியை நெருங்கிய வீமனின் அணி அந்த உலங்கு வானூர்தி மீது தாக்குதலை தொடுத்தது. சிங்கள படையின் தலைமைக்கு உலங்கு வானூர்தியான M24-1 வெடித்து சிதறியபடி எரிந்து கொண்டிருக்கின்றது. மற்ற M24 உலங்கு வானூர்தி மீது தாக்குதல் தொடுத்த போதும் அது சேதமாகிக் கொண்டே இருந்தது, பற்றி எரியவில்லை. அதன் மீது தொடர்ச்சியாக வீமனின் அணி தாக்குதலை தொடுத்தது. அந்த கணத்தில் சிங்கள படையால் விமான தளத்தை நெருங்க முடியவில்லை. அவர்களின் கண் முன்னாலேயே அவை வெடித்து வெடித்து பெரும் தீப்புலம்பை வீசியபடியும் கரும் புகையை கக்கியபடியும் எதிர்ந்து கொண்டிருந்தன. மறுபக்கம் இளங்கோ பிரதான விமான தரிப்பு கொட்டகையை நோக்கி தனது மற்ற அணியை சண்டையிட்டபடி நகர்த்தினான். அந்த கொட்டகை மீது கருவேந்தன் லோவால் தாக்க அங்கிருந்த விமானங்கள் தீப்பற்ற தொடங்கின. அவர்கள் விமான கொட்டகையையும் ஓடுதளத்தில் தரித்து நின்ற விமானங்கள் மீதும் தாக்க அவையும் தீப்பற்றி எரிய தொடங்கின. அனுராதபுர வான்படை தளத்தினுள் எதிரியின் விமானங்களுக்கு தங்கள் உடலில் சுமந்து வந்த வெடிபொருட்களால் தாக்கி அவை எரிக்கும் காட்சியை ஆனந்தத்தோடு பார்த்தபடி நிலைமையை வன்னியில் உள்ள கப்பலை கூடத்துக்கு அறிவித்தான் இளங்கோ. என்னண்டானே, பீமனாக்கள் M24 கொண்ட எரிச்சிட்டாங்க, மற்றது தாக்கி சேதப்படுத்தியிருக்கு. அது எரிய இல்லை என்றால் எந்த பக்கம் ஒரு K8 விமானமும் இன்னும் ஒரு விமானத்தையும் ரன்வேயில் தாக்கி அடிச்சிருக்கிறோம். பெரிய தங்கரப்புள்ள நிற்கிற விமானங்களுக்கு அடிச்சிருக்கிறோம். தொடர்பில் நில்லுங்கோ, பார்த்து அறிவிக்கிறேன். கட்டளை மையத்துக்கு இளங்கோ நிலைமைகளை தெரியப்படுத்திக் கொண்டிருக்கின்றான். சண்டை தொடர்ந்து கொண்டிருந்தது. அந்த வான்படை தளத்தினுள் நடந்த தொடக்க சண்டையின் போது உள்ளிருந்த எதிரிகளின் தடைகளை தகர்த்தெறிந்து எழிலன்பன், பஞ்சசீலன், சுபேசன் ஆகியோர் தங்களுக்கு தரப்பட்ட பணியை சரிவர நிறைவேற்றிய திருப்தியோடு விருச்சாவை தழுவிக்கொண்டார்கள். கரும்புலிகளின் நெஞ்சில் எரிந்த விடுதலை தீயின் ஒளிப்புலம்புகள் அந்த விமான தளத்தை சுற்றித்துக் கொண்டிருந்தன. சிங்கள படைகளால் துளியளவேனும் கரும்புலி வீரர்களின் தாக்குதலுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. அவர்கள் எத்தனைதான் முயன்றாலும் விமான தளம் கரும்புலி வீரர்களின் கட்டுப்பாட்டிலே இருந்தது. முன்னேறிய படையினர் அடித்து விரட்டப்பட்டனர். சமாதானம் என்ற மாயையை காட்டி எங்கள் விடுதலை போரை சிதைத்துவிட சிங்கள தேசம் மும்மரமாக ஈடுபட்ட போது இவர்கள் எந்த நொடிப்பொழுதும் கரும்புலியாகி எதிரியின் குகைக்குள் புகுந்து பகைவனுக்கு பெரும் சேதம் விளைவித்து தலைவனுக்கு பலம் சேர்க்க காத்திருந்தார்கள். தலைவரோடு கூட இருந்து அவையின் சுமைகளை தாக்கியவர்கள். அந்த உணர்வோடுதான் எதிரியின் கற்பனைகளை சிதைத்துவிட்டு மீண்டும் இங்கே போர் மேகம் கருக்கொண்ட போது கரும்புலியாய் புறப்படுத்தார்கள். தங்கள் இலக்கை அழித்துக்கும் அந்த நாளுக்காக அவர்கள் எத்தனை இரவுகள் காத்திருந்தார்கள். அவர்களின் நெஞ்சில் பிறந்த விடுதலை பற்று என்று அனுராதபுரத்து வான்படை தளத்தை சிதைத்துக் கொண்டிருந்தது. அனுராதபுர வான்படை தளத்தின் மையத்தில் நின்று விமான தளத்தை தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தபடி விமானங்கள் நிற்கும் திசைகளுக்கு கரும்புலிகளை நகர்த்தினான் இளங்கோ. வீமன் மரபுரத்தை நின்றபடி தனது அணியை வழிநடத்தினான். இந்த வீரர்களை எதிர்த்து சமரிடும் திறன் சிங்கள படைகளுக்கு இங்கே இருக்கிறது. வீமன் தலைவருக்கு நெருக்கமாக நின்று பணிந்தவன். தேசத்தின் குரல் லண்டன் பாலசிங்கம் அவர்களின் மெய்காவலர் அணிக்கு பொறுப்பாக நின்று செயற்பட்டவன். அந்த பெரும் மனிதனின் மனதை புரிந்து அவரோடு இசைந்து போய் அவரின் தேவைகளை நிறைவேற்றி கொடுப்பதில் வல்லவனாயிருந்தான் பீமன். ஆனால் பாதுகாப்பு நடைமுறைகளில் அவன் தளர்வு காட்டியதில்லை. தேசத்தின் குரல் பால அண்ணன் அவர்கள் இங்கு வந்தால் அவர் கேட்பது பீமனைத்தான். அத்தனை பற்றும் பாச உணர்வும் பீமனிடத்தே அவருக்கு இருந்தது. அந்த பீமன்தான் என்று அன்வாதபுர வான்படை தளத்தை அதிர வைத்துக் கொண்டிருந்தான். தங்கள் தீரம்மிகு செயல்களால் விடுதலை போருக்கு பலம் சேர்த்த கரும்பு வீரர்கள் சிலர் தங்கள் உடலோடு சுமந்து வந்த வெடிப்பொதியை வெடிக்க வைத்து தங்களை இந்த தேசத்துக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருந்தனர். நெஞ்சிலே காயமடைந்த காவலன் அணித்தலைவன் இளங்கோவிடம் அனுமதி பெற்றவன் தன் மார்போடு பொருத்தப்பட்டிருந்த கந்தகப் பொதியை வெடிக்க வைத்து காற்றோடு கலந்து போனான். அனுராதபுர வான் தளத்தில் அந்த வீரர்கள் மூட்டிய தீ பிரகாசித்து எரிந்து கொண்டிருந்தது. களத்தில் நின்றபடி அணியை வழிநடத்திய இளங்கோ காயமடைந்தான். அவனால் நகர முடியவில்லை. தனது காயத்துக்கு கட்டுப்போட்டுவிட்டு அவன் தெளிவாக கட்டளைகளை வழங்கிக் கொண்டிருந்தான். அந்த கரும்புலிகளில் ஓரிருவரை தவிர மற்ற எல்லோரும் எதிரியின் குண்டு மலையால் வீர வடுவேந்திய போதும் அவற்றிற்கு கட்டுப்போட்டுவிட்டு தொடர்ந்தும் சண்டையிட்டனர். காயங்களின் வேதனை அவர்களை வாட்டவில்லை. சிங்கள தேசம் எங்கள் மீது புரிந்த கொடுமைகளின் வடுக்கள் தான் அவர்களின் மனதை வாட்டிக் கொண்டிருந்தது. அதற்காகத்தான் இன்று எதிரியின் கோட்டைக்குள் முழக்கமிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிங்களப்படை மீண்டும் தங்கள் தளத்தை கைப்பற்ற முன்னிருக்கிறார்கள். இளங்கோ கட்டளை மையத்துடன் தொடர்படுத்துகின்றான். என்னண்டான டேங்கில வந்து இறங்கி அடிச்சு கொண்டு வாரங்கள். நாங்கள் திருப்பி தாக்குறோம். நீங்கள் உங்களோட ஆக்களை வச்சு நல்லா கொடுங்கோ. எங்களோட விமானங்கள் உங்களுக்கு துணையா இப்ப தாக்குதல் நடத்துவினம். இளங்கோ கட்டளை மையத்துடன் தொடர்பில் இருந்தான். திடீரென முகாமை சூழ இருந்த எதிரியின் ஆயுதங்கள் வான் நோக்கி குண்டு மலையை பொழிந்தன. உண்மையில் அப்போது வானத்தில் எமது விமானங்கள் தென்படவில்லை. எதிரியின் ரேடர் திரையில் எமது விமானம் தென்படுவதாக தகவல் கிடைத்ததுமே வீதியால் கண்மண் தெரியாது சுட்டுக் கொண்டிருந்தார்கள். ஆனால் அவர்களின் இந்த இறைச்சல்களுக்கு ஊடாகவே விடுதலை புலிகளின் திறன் வாய்ந்த வானொலிகள் தங்களுக்கு தரப்பட்ட இலக்கின் மீது கனகச்சிதமாக குண்டுகளை வீசிவிட்டு மீண்டும் தளம் திரும்பிக் கொண்டிருந்தார்கள். அன்றாதபுர வான் தளத்தில் தரையாலும் வானாலும் கரும்புலிகள் தொடுத்த தாக்குதலால் சிங்கள சிப்பாய்களும் அவர்களது அதிகாரிகளும் கதிகலங்கி போனார்கள். முன்னோரி வந்த சிங்கள படையினர் எமது வான்படையின் வரவை கேள்விவிட்டதுமே ஓடி தப்பிக் கொண்டார்கள். இளங்கோ இந்த நிலைமையை விமான தளத்தின் மையத்தில் இருந்தபடி கட்டளைப்பிடத்துக்கு அறிவித்தான். எதிரியின் இலக்குகளை தகர்த்து கொண்டிருந்த செந்தூரன் காயமடைந்தான். அவனால் இனி செயற்பட முடியாத அளவு பாரிய காயம். அவன் இன்று நிறையவே சாதித்து விட்டான். அவன் மனதில் நிறைந்த திருப்தி இருந்தது. அவன் புகழ்மணியிடம் தனது உடலில் பொருத்தப்பட்ட வெடிகுண்டை இயக்கிவிடும்படி பணிக்கின்றான். அந்த கணத்தில் கரும்பு வீரர்களின் மனதில் எழுந்த உணர்வை எப்படி சொல்வது? எத்தனை வருடங்களாக ஒன்றாக இருந்து ஒருவருக்கொருவர் துணையாக வாழ்ந்த வீரர்கள் இன்று பிரியப் போகிறார்கள். ஆனாலும் சாதித்து விட்டோம் என்ற பெருமிதத்தோடு அவனது சாட்சியை இழுத்து விட்டான் புகழ்மணி. சில கணங்களில் செந்தூரன் இந்த தேசத்துக்காக அணு அணுவாக வெடித்து சிதறினான். இளங்கோ தங்களால் அளிக்கப்பட்ட விமானங்களின் தரவுகளை சொல்லிக் கொண்டிருந்தான். அவற்றில் ஒன்றினது இலக்கத்தை கூட தெளிவாக பார்த்து அறிவித்துக் கொண்டிருந்தான். என்னடா விமண்ணியாக்கள், ஒரு M-24 முற்றா எரிச்சிட்டான். ஒன்று தேதத்தோட நிற்குது, அது அடிக்க அடிக்க எரியுதில்லை. எந்த பக்கம் ஒரு K-8 எரிஞ்சு முடிஞ்சது. அதை விடவும் இன்னுண்டு வெளியில எரிஞ்சிருக்கு. பெரிய தங்கருக்குள்ள 3 UAV-ம் ஒரு பெல்லும் எரியுது. அதை விடவும் உள்ளுக்க விமானங்கள் எரியுது. ஆனா நெருப்பு எரிஞ்சு புகையா கிடக்கிறதால எங்களால பார்க்க முடியல. விளங்கிட்டுதா? ஹோமம் விளங்கிட்டு நீங்கள் தொடர்பில் நிலைமைய அறிவிச்சு கொண்டிருங்கோ. இளங்கோ சுற்றி வர எரிந்து கொண்டிருக்கும் விமானங்களுக்கு நடுவே காயமடைந்தபடி சண்டையை நடாத்தி கொண்டிருந்தான். இரவு வந்து இறங்கிய பீச் கிரேவ்ட் அந்த தளத்தில் இருந்த கோபுரத்தின் மறைவில் நின்றதை இப்போதுதான் கண்டார்கள். உடனடியாகவே வீமன் தனது கிரைண்ட் லோஞ்சரால் அதன் மீது தாக்க அது பற்றி எரிய தொடங்கியது. இப்போது கரும்புலிகளுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி. பீச் கிரேவட் விமானம் மிகவும் பெருமதி வாய்ந்தது. அத்தோடு மற்றைய விமானங்களை விடவும் இது முக்கியமாக அளிக்கப்பட வேண்டுமென ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. இளங்கோ கட்டளை மையத்துடன் மீண்டும் தொடர்படுத்துகின்றான். என்னண்டான இப்ப பீச் கிரேவட்டோட அடிச்சிருச்சிட்டான். புதுசா மினுங்கி கொண்டு நின்றது. வெடிச்ச வெடிச்சு எரியுற சத்தம் உங்களுக்கும் கேட்க வண்ணிக்கிறேன். இளங்கோ ஆனந்த பூரிப்போடு பீச் கிரேவட் வெடித்து வெடித்து எரியும் சத்தத்தை தொலைத்தொடர்பு கருவி ஊடாக கேட்குமாறு கட்டளைப்பிடத்துக்கு தெரிவித்துக் கொண்டிருந்தான். சிங்களப்படையின் அந்த பெரும் விமானத்தளம் இப்போது கரும்புலி வீரர்களிடம் மண்டியிட்டுக் கொண்டது. இப்போது அங்கே கரும்புலிகள் நினைத்தது மட்டும்தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தங்களது விமானங்களை காப்பாற்றும் நப்பாசை சிங்களத்திடமிருந்து இன்னும் போகவில்லை. எரிந்து கொண்டிருக்கும் விமானங்களையாவது காப்பாற்றுவோம் என எண்ணி அவர்கள் தீயணைப்பு வாகனத்தோடு விமான தளத்திற்குள் நுழைந்தார்கள். அப்போது புகழ்மணி தனது பீக்கிய ஆயுதத்தால் அவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதலை தொடுக்க அவர்களும் ஓடி தப்பிக் கொண்டார்கள். ஆனால் தொடர்ச்சியாக வான்படை தளத்தின் எல்லையில் நின்றவாறு கரும்புலிகள் மீது தாக்குதலை தொடுத்துக் கொண்டிருந்தார்கள். இப்போது இந்த தளத்தில் சீக்கிய ஆயுதத்தை வைத்து சுட்டுக் கொண்டிருந்த புரட்சி காயமடைய அவன் தனது சாட்சை இழுத்து விடுமாறு தர்மையிடம் வேண்டிக் கொண்டான். அந்த கரும்புலி வீராங்கனை அந்த வீரனுக்கு கடைசி விடை கொடுத்து அவனது சாட்சை இழுத்து விட்டாள். அந்த வீரனும் தாய் தேசத்துக்காக தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டான். அவனது பீக்கிய ஆயுதத்தை தர்மினி எடுத்து மதியிடம் கொடுத்தாள். மதிவதனன் இப்போது ஒரு கரும்புலி வீரனாயினும் அவன் ஒரு கனரக ஆயுத பயிற்சி ஆசிரியர். எத்தகைய கனரக ஆயுதத்தையும் எடுத்தவுடன் கையாளும் திறன் வாய்ந்தவன். அவன் உருவாக்கிய போராளிகள் இப்போதும் களங்களில் கனரக ஆயுதங்களுடன் நிற்கிறார்கள். எந்த ஆயுதத்தையும் இலகுவாக கையாளும் அந்த கரும்புலி வீரன் விதைச்சாவடைந்த சகதோழரின் துப்பாக்கி எடுத்து ரவைகளை பொழிந்து கொண்டிருந்தான். தர்மினி ஒரு துடுப்பான போராளி. அவளும் அந்த களத்தில் கண்ணில் காயமடைந்த போதும் தனது இயக்கத்தை அவள் நிறுத்திக் கொண்டவில்லை. தனது காயமடைந்த கண்ணிற்கு கட்டுப்பட்டு விட்டு அவள் சண்டையிட்டுக் கொண்டிருந்தாள். புலிமன்னனும் கடும் காயங்களுக்கு உள்ளானான். அவனிற்கு இடுப்புக்கு கீழ் இயலாமல் போனது. அவனால் நகர முடியாது போனாலும் பெரும் மன உறுதியை கொண்ட அந்த வீரன் தனது பீக்கிய ஆயுதத்தால் தொடர்ந்தும் சூடுகளை வழங்கிக் கொண்டிருந்தான். அனுராதபுர வான்படை தளம் எங்கும் பெரும் தீயின் வெளிச்சம். துப்பாக்கி வேட்டுகளினதும் குண்டுகளினதும் பாதை கிழிக்கும் விடியோசைகள். இவற்றிற்கு நடுவே நின்றபடி கரும்புலிகள் தொடர்ந்தும் சண்டையிட்டார்கள். அந்த தளத்தை சூழ இருந்த சிங்கள விமானப்படையால் எதுவும் முடியாது போக தங்கள் ஆற்றாமையால் மன்னாரிலிருந்தும் வவுனியாவிலிருந்தும் விசேட பணியணிகளை அனுராதபுரத்துக்கு அழைத்தனர். இப்போது அந்த தளத்தில் சண்டை இன்னமும் வலுவுற்றது. எங்கிருந்த கரும்புலி வீரர்கள் மூர்க்கமாக சண்டையிட்டார்கள். இளங்கோவிற்கு மீண்டும் இருமுறை காயம் ஏற்படுகிறது. அந்த காயத்தின் வலியையும் கடந்து அவன் நிதானமாக கட்டளை மையத்துடன் தொடர்படுத்துகிறான். எனக்கு திரும்பவும் சென்றிடத்தில் காயம் வந்துட்டு நான் எனக்கு தந்த கடமையை சரியா செய்திருக்கிறேன். அண்ணிட்ட சொல்லுங்கோ, நான் இந்த அணியோட சேர்ந்து காவல்ச்சிட்டு நீங்கள் எல்லாரும் அன்னையை கவனமாக பார்த்து கொள்ளுங்கோ. அண்ணதான் எங்களுக்கு முக்கியம். என்ற நண்பர்கிட்ட சொல்லுங்கோ, நான் இந்த கடமையை சரியா செய்திருக்கிறேன். இனி நீங்கள் தான் அன்னைக்கு நிறைய செய்து கொடுக்க வேணும் என்று சொல்லுங்கோ. இந்த வார்த்தைகளோடு இளங்கோவின் குரல் அடங்கி போகின்றது. அதன் பின் அவன் குரலை கேட்க முடியவில்லை. சற்று முன்தான் வீமனும் அந்த அனுராதபுர தளத்துள் வெடித்து சிதறி வரலாறான செய்தியை இளங்கோ சொல்லியிருந்தான். இளங்கோ அந்த அணியை வைத்து நிறைய சாதித்து விட்டான். தலைவர் நினைத்ததை விட அதிகமாய் அவன் சாதித்து விட்டான். தனது மனதில் எத்தனை பெருஞ்சுமைகளை அந்த வீரன் நின்று வரை சுமந்திருக்கின்றான். சமர்க்களங்களில் எத்தனை அர்ப்பணிப்புகளை கண்டிருக்கின்றான். அதன் பதிவுகள் அவனது நாட்குறிப்பில் இப்படி இருக்கின்றது. கடுஞ்சமர் மத்தியிலேயே தலையில காயம்பட்டு வார்த்தைகள் வெளிவர முடியாத நிலையிலேயே என் மடியில் தலை வைத்தபடியே என்னை கட்டி பிடித்து முத்தம் கொடுத்துவிட்டு என் கரமுருக பற்றியபடியே என் மடியிலேயே உயிர் விட்ட தோழன் மேஜர் மனோவை என் கண்ணால் பார்த்திருக்கின்றேன். உடற்பு சமருக்காக நெஞ்சு மட்ட நீருக்குள்ளால் நகர்ந்து கொண்டிருந்த போது எதிரியின் சிறமாரியான செல்மலையில் மார்பில் காயம் ஏற்பட்ட பெண் போராளி உப்பிகடிக்க முற்பட்ட போது குப்பியை பறித்துவிட்டு 1 கிலோமீட்டர் தூரம் நீருக்குள்ளால் தோளில் காவி சென்று கரை சேரும் போது என் தோளிலேயே உயிர் விழுந்த பெண் போராளியை பார்த்திருக்கிறேன். இது அவனது குறிப்பு புத்தகம் சொன்ன அவனின் உணர்வுகள். இந்த உணர்வுகளை சுமந்துதானே என்று அவன் சமரிட்டான். அவன் மட்டுமென்ன, 21 கரும்புலி வீரர்களும் இப்படிப்பட்ட உணர்வுகளை சுமந்துதானே என்று கரும்புலியாக உருவாகியிருந்தார்கள். அந்த உன்னத வீரர்கள் இலட்சிய தாகத்தின் முன்னாலும் அசையாத மன உறுதியின் முன்னாலும் நெஞ்சை நிமிர்த்திய வீரத்தின் முன்னாலும் சிங்கள கூலிப்படைகளால் எப்படி தாக்கப்பிடிக்க முடியும்? அந்த உன்னத வீரர்களை எதிர்கொள்ளும் துணிவு இவர்களுக்கு எங்கே இருக்கிறது? எதிரி கதிகலங்கி நிற்க, ஆச்சரியத்தோடு வியந்து நிற்க, எஞ்சியிருந்த ஒவ்வொரு கரும்புலி வீரனும் மூர்க்கமாக போராடினான். விடிகாலை 3:20 மணிக்கு தொடங்கிய சண்டை 9 மணி வரையும் தொடர்ந்த போதும் சிங்கள படையால் உள்ளுடைய முடியது இல்லை. கடைசியாக கவச வாகனங்களை கொண்டு வந்து பெரும் குண்டுமலை பொழிந்துதான் அவர்களால் தங்கள் வான்படை தளத்தினுள் நுழைய முடிந்தது. அப்போது தங்களுக்கு தரப்பட்ட பணியை கரும்புலி வீரர்கள் உச்சமாக நிறைவேற்றி முடித்து வீரச்சாவை அணைத்திருந்தார்கள். சிங்கள தேசம் தனது ஆற்றாமையின் வெளிப்பாடாய் தங்கள் கோபங்களை கரும்புலி வீரர்களின் வித்துழலில்தான் தீர்த்து கொண்டது. பாவம் சிங்களப்படைகள், சிங்கத்தின் வழி போன்றவர்களுக்கு நாகரிகம் பற்றி புரிந்திருக்க நியாயமில்லைத்தான். ஆனால் கரும்புலிகள் வென்றுவிட்டார்கள். தலைவர் சொல்லிவிட்டது போல் வெற்றி பெற்ற அவர்களின் உன்னத அர்ப்பணிப்பால் உலகம் இப்போது அவர்களின் பெயரை உச்சரிக்கின்றது. ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதியான மஹிந்த ராஜபக்சவை நவீன துட்டகைமுனு என்று சித்தரித்தபடி ஆளி கூத்தாடிய சிங்களத்தின் மீது நவீன எல்லாரனாக புகுந்து அவர்களின் துட்டகைமுனு கொட்டத்தை அடக்கி முறித்தறிந்திருக்கிறார்கள். அந்த வீரர்கள் தனியே அன்வாதபுர வான்படை தளத்துக்கு மட்டும் தீமூட்டவில்லை, பெரும் விடுதலை தீயை பல 100 போராளிகளின் இதயங்களில் மூட்டியிருக்கிறார்கள். நிச்சயமாய் இனிவரும் காலங்களில் அவர்கள் சிங்களத்தின் தலையில் பேரடியாய் இறங்குவார்கள்.
நீங்கள் எதையும் செய்ய துணிந்தீர்கள். எல்லாட மன்னரின் பெயர் சூடி நீங்கள் நில்லாமல் வெல்வீர்கள் பகை நாடி. இதயம் நெகிழ வணங்குகிறோம், நெஞ்சில் இனியும் சுமந்து தொடர்ந்திடுவோம். காற்றே ஒரு நிமிடம் விழி தேடி பாரு, ஒரு நிமிடம் ஒன்றாக எம்முடன் வாழ்ந்திருந்த உங்கள் ஒவ்வொரு கணமும் தனக்கிறரே. பின்னாளில் தமிழீழம் அரசமைக்க நீங்கள் இப்போதே உயிர் தந்தீர் வழி சமைக்க. தலைவனின் சிறகினில் வளர்ந்தவரே, வந்த தடைகளை உடைத்து நிமிர்ந்தவரே. தாயக தாய் தேசம் அரவணைக்கும் உங்கள் உயிரெல்லாம் இம்மண்ணில். எங்கே காணலையே சென்ற கண்ணின் மணிகள் திரும்பலையே
அனுராதபுரம் மீதில் இடி முழங்க அந்த பானூதி வகையெல்லாம் உடல் நொறுங்க புரியாத புதிராக முகம் சிரிக்க கரும்புலியாக போனாரே பாகை எரிக்க காற்றே ஒரு நிமிடம் விழிப்பே